நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில் தேமுதிகவில் உள்ள சில உறுப்பினர்களை கட்சியிலிருந்து விஜயகாந்த் நீக்கியுள்ளது தொடர்பிலான செய்தி.
கடைசி நேரத்திலே ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனநிலையையும் மறந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் மாற்றிக்கொண்டதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
இலங்கையின் வடபகுதியில் அண்மையில் வெடிபொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்து வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் கூறுபவை.
இது பேசி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று எங்களுடைய மக்களை ஒரு அச்சுறுத்தல் நிலையில் வைத்திருப்பதற்கான ஒரு முயற்சியாகவே நான் இதை பார்க்கிறேன்.
பார்வை இல்லாதவர்களை படங்கள் பார்ப்பதற்கு பேஸ்புக் செய்துள்ள முன்னெடுப்பு. இன்ன பிற தகவல்கள் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கென்யாவின் துணை அதிபர் வில்லியம் ரூட்டோ மற்றும் ஊடகவியலாளர் ஜோஸ்வா சாங் ஆகியோர் மீதான வழக்கு நீதிக்கு புறம்பானது என சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளார்கள். இந்த வழக்கு தொடர்பில் அவர்கள் இருவரும் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள் எதுவும் இல்லை என்று கூறி வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்துள்ளனர். கடந்த 2007 கென்யாவில் பொது தேர்தல் நடைபெற்ற பிறகு நடைபெற்ற வன்முறைகளில் 1200 பேர் வரை கொல்லப்பட்டனர். மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை புரிந்தார்கள் எனும் குற்றச்சாட்டுக்களை அவர்கள் இருவரும் மறுத்திருந்தனர்.
வடகொரியா மீது ஐநா விதித்துள்ள புதிய தடைகளுடன் சீனாவும் அந்நாட்டுடனான வர்த்தக நடவடிக்கைகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தியுள்ளது. வடகொரியாவிலிருந்து தங்கம் மற்றும் அரிய உலோகங்களை இறக்குமதி செய்வதற்கு சீன வர்த்தக அமைச்சு தடை விதித்துள்ளது.
The Commerce Ministry said imports of gold and rare earths from neighboring North Korea.
அதேபோன்று ராக்கெட்டுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருளை வடகொரியாவுக்கு ஏற்றுமதி செய்வதையும் சீனா நிறுத்தியுள்ளது. 4வது அணு ஆயுத பரிசோதனை மற்றும் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ராக்கெட் பரிசோதனை வடகொரியா மேற்கொண்டதை அடுத்து அந்நாட்டு மீதான தடைகளை ஐநா கடந்த மார்ச் மாதம் அதிகரித்தது.
சீனாவில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு பதவி உயர்வுகளுக்கு உதவிய சீனாவின் முன்னாள் மூத்த படை அதிகாரியொருவர் நீதிமன்ற விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க இருக்கிறார். குவோ வோக்ஸியாங் 12 மில்லியன் டாலர்களை பெற்றதாக குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக சீன பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. அவற்றில் சில அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஊடாக பெறப்பட்டுள்ளன. 74 வயதான குவோ வோக்ஸியாங் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் ஊழலுக்கு எதிரான முன்னெடுப்புகளில் சிக்கிக்கொண்ட மிகவும் முக்கியமான முன்னாள் அதிகாரியாவார்.
சிரியாவில் உள்ள விமானதளம் ஒன்றை கைப்பற்ற முயலும் ஐஎஸ் குழு அரச படையினர் மீதான ரசாயன குண்டு தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருப்பதாக சிரிய அரச ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கிறது. தலைநகர் டமாஸ்காஸுக்கு 450 கிலோமீட்டர் கிழக்கில் அமைந்திருக்கும் தெய்ர் எசோர் என்ற விமான தளத்தை கைப்பற்றுவதற்காக கடந்த 2 ஆண்டுகளாக ஐஎஸ் குழு முயன்று வருகிறது. இந்த இடம் ஈராக்கின் எல்லையில் அமைந்துள்ளது. அரச படையினர் மீது ஐஎஸ் குழுவினர் மஸ்டட் எனப்படும் கந்தகம் அடங்கிய நச்சுவாயு குண்டுகளை வீசி வருவதாக அந்நாட்டு அரச ஊடகம் தெரிவித்திருக்கிறது.
மியான்மரில் அரசு ஆலோசகர் என்ற புதிய பதவியை உருவாக்குவதற்கான சட்டமூலத்தை மியான்மர் நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. மியான்மரின் ஜனநாயகத்திற்கான தேசிய முன்னணி கட்சியின் தலைவி ஆங் சான் சூச்சிக்கு அரசு ஆலோசகர் என்ற புதிய பதவி வழங்கப்பட இருக்கிறது. இது நாட்டின் பிரதமருக்கு சமமான அதிகாரத்தை கொண்ட பதவியாகும்.
துருக்கியில் உள்ள சுமார் 5 கோடி மக்களின் தனிப்பட்ட விவரங்களை அடங்கியுள்ளதாக கூறப்படும் இணையதள தகவல்களை இணைய தாக்குதல்காரர்கள் இணைய தரவுகளில் பதிவேற்றியுள்ளனர் என இவர் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செய்தி அரங்கில் முதலாவதாக தமிழக செய்திகள். தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில் தேமுதிக கட்சிக்குள் மோதல்கள் அதிகரித்து கட்சியிலிருந்து பலர் நீக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி விவகாரம் தொடர்பாக தேமுதிகவின் தலைமை எடுத்துள்ள முடிவை பகிரங்கமாக விமர்சனம் செய்த அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வி சி சந்திரகுமார் உள்ளிட்டோரை பதவி நீக்கம் செய்யும் உத்தரவு வெளியாகியுள்ளது. கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சியின் நட்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையிலும் செயல்பட்டதால் அவரவர் வகித்து வந்த பொறுப்புகளிலிருந்தும் கட்சியின் அடிமட்ட உறுப்பினரிலிருந்தும் நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிகவின் சட்டமன்ற கொறடாவாகவும் கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருந்த சந்திரகுமார்,
மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது, தேமுதிகவிலே விருப்பமனு கொடுத்தவர்களுடைய நேர்காணல் நடந்தது, கிட்டத்தட்ட 95% பேர் ஜெயலலிதாவை ஆட்சியில இருந்து இறக்க வேண்டும் என்று சொன்னால் தேமுதிக திமுக கூட்டணியோடு தான் வர வேண்டும் என்று கருத்து சொன்னார்கள். நேர்காணலிலே திமுகவோடு பேசுகிறேன், இவ்வளவு சீட்டுகள் கொடுக்கிறார்கள், இது ஓகேவா என்றெல்லாம் கேட்டுவிட்டு கடைசி நேரத்திலே ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனநிலையையும் மறந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் மாற்றிக் கொண்டதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை
என்றார் தேமுதிகவின் சட்டமன்ற கொறடாவாகவும் கொள்கை பரப்பு செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வந்த சந்திரகுமார். அவருடன் பார்த்திபன் உள்ளிட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் அதிருப்தியை பத்திரிகையாளர்களிடம் அப்போது வெளியிட்டனர். இதைத் தொடர்ந்தே அவர்கள் அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இதுபோன்ற பிரச்சனைகளின் பின்னணியில் திமுக தான் செயல்படுகிறது என மக்கள் நலக்கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரான வைகோ குற்றம் சாட்டினார்.
உங்களை வெத்தலை வாக்கு வச்சு அழைக்கல என்றார் ஸ்டாலின் கூட்டணிக்கு. பிறகு போய் காத்து கிடந்தாங்க. இப்ப தேமுதிக கூட்டணி கூட்டணியை அந்த கட்சியை சிதைக்க நினைக்கிறார்கள். ஒருபோது நடக்காது. விஜயகாந்த் அந்த தனி மனிதனுடைய ஆளுமையில் தான் அந்த கட்சி இருக்கிறது. இப்படி துரோகம் செய்துவிட்டு முதுகிலே குத்திவிட்டு போகிறால் கட்சி பாதிக்காது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கீழ்த்தரமான ஈரத்தனமான வேலையில் ஈடுபடுகிறது, படுதோல்வியை சந்திக்கும்
என்றார் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரான வைகோ. விஜயகாந்த் எடுத்த சுயநல முடிவுகளால் தேமுதிக கட்சியினர் வீட்டையும் சொத்துக்களையும் இழந்துள்ளதாக இன்று சந்திரகுமார் தலைமையிலான அணி குற்றம் கூறியிருந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிகவின் சட்டமன்ற உறுப்பினரான மோகன்ராஜ்,
உனக்கு ஆச்சா எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி எதை பண்ணலாம்ல, அதுக்கோசரம் போறேன். அவர் எதுவும் சொல்லி அவர் யாராக இருந்தாலும் கட்சியில் சேர்றவனுக்கு கூட என்ன சொல்லுவாருன்னா, முதல்ல குடும்பத்தை பார், அப்புறம் அரசியல் பார்
என்றார் தேமுதிகவின் சட்டமன்ற உறுப்பினரான மோகன்ராஜ்.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். இலங்கையில் புதிய அரசியல் சாசனம் ஒன்றும் எழுதும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் நாட்டின் நாடாளுமன்றம் அரசியல் சாசன சபையாக இன்று முதல் செயல்பட ஆரம்பித்துள்ளது குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்கும் அரசியல் அமைப்பு சபையாக மாற்றியமைக்கப்பட்ட இலங்கை நாடாளுமன்றம் இன்று முதல் முறையாக கூடியது. அப்போது கருத்துக்களை தெரிவித்த அரசியல் அமைப்பு சபையின் தலைவர் சபாநாயகர் கரு ஜயசூரிய, நாட்டுக்கு பொருத்தமான புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்குவதற்காகவே நாடாளுமன்றம் அரசியல் அமைப்பு சபையாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிப்பு, புதிய தேர்தல் முறையொன்றை உருவாக்குவது ஆகிய முக்கிய விடயங்கள் புதிய அரசியல் யாப்பின் மூலம் எதிர்பார்க்கப்படுவதாக சபாநாயகர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளுக்கு சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களது கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காகவே நாடாளுமன்றம் அரசியல் அமைப்பு சபையாக மாற்றியமைக்கப்பட்டதாக தெரிவித்த சபாநாயகர் ஜெயசூரிய, புதிய அரசியல் யாப்பு சம்பந்தமாக மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களும் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவித்தார். அதன் பின்னர் அரசியல் அமைப்பு சபையின் பிரதி தலைவர்களாக நியமிக்கப்படவுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேரின் பெயர்களை அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல முன்மொழிந்தார். இதன்படி பிரதி தலைவர்களாக திலங்க சுமதிப்பாளர் செல்வம் அடைக்கலநாதன், கபீர் ஹஷிம், சுதர்ஷனி பெர்னாண்டோ புல்லே, திலக் மாரப்பன, மஹிந்தயாப்பா அபேவர்தன, நலிந்த ஜெயதிஸ ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். இதேவேளை அரசியல் அமைப்பு சபையின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களாக 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்கட்சி தலைவர் ஆர் சம்பந்தன், நிமல் சிறிபாலடி சில்வா, மனு கணேசன், ரவ் ஹக்கீம், விஜயதாச ராஜபக்ஷ ஆகிய அமைச்சர்கள் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா, அனுரகுமார திசாநாயக்க உட்பட 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்று குழுவுக்காக நியமிக்கப்பட்டனர். அதன் பின்னர் கருத்துக்களை தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக மக்கள் கருத்துக்களை பதிவு செய்யும் விசேட குழுவின் அறிக்கை இம்மாதம் இறுதிக்குள் கிடைக்கவுள்ளதாக தெரிவித்தார். அந்த அறிக்கை கிடைக்கப்பட்ட பின்னர் அரசியல் அமைப்பு சபையின் ஏனைய குழுக்கள் நியமிக்கப்படும் என்று பிரதமர் அறிவித்தார். அதன் பின்னர் அரசியல் அமைப்பு சபையின் அமர்வுகள் நாளைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார். இலங்கையின் வடபகுதியில் அண்மையில் வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு தென் இலங்கையின் சதியே காரணம் என்று வடமாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகத்திடம் தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி பகுதியில் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கான அங்கியும் வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதை தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் என தென்பகுதியில் பிரச்சாரம் செய்வது வடபகுதி மக்களின் அமைதியை குலைப்பதற்கான ஒரு சதி முயற்சியாகும் என்று வடமாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் BBC தமிழோசியிடம் கூறினார்.
ராணுவம் போலீஸ் மிக தீவிரமான கண்காணிப்பிலே இருக்கிற இந்த பிரதேசத்தில் இந்த அங்கிகள் எவ்வாறு இங்கே வந்தது, எவர் கொண்டு வந்தார் என்ற கேள்விகள் இப்ப எழுகின்றனவே, அதற்கு யார் மறுமொழி சொல்வது? இந்த விதமான பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று பாதுகாப்பு செயலாளரே சொல்கிறார். ஆகவே இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட செயல்பாடாகவும், வடக்கில் உள்ள இயல்பு நிலை பாதிக்கக்கூடிய செயல்பாடாகவும், இராணுவத்தை இங்கே தொடர்ந்து வைத்திருப்பதற்கான ஒரு தந்திரோபாய செயல்பாடாகத்தான் இருக்க முடியும். அதே நேரம் இப்போ சிலரை கைது செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து உதவி செய்வதாக கூறப்படுகிறது. அந்த விடயங்கள் ஆராயப்படலாம். ஏனென்றால் தேர்தல் காலத்திலும் கூட மஹிந்த ராஜபக்ச வெல்ல வேண்டும் என்று ஒரு ஒரு அணியை இங்கே உருவாக்கி அதன் பின்னணியில் வெளிநாடுகளிலிருந்து சிலர் செயல்பட்டதாக தகவல்கள் இருக்கின்றன. அவர்களும் இதற்கு பின்னணியிலே இருக்கலாம். ஆகவே
இந்த பொருட்கள் தென்பகுதியிலிருந்து கொண்டு வந்து இங்கே பதுக்கப்பட்டிருக்கலாம் என்ற வகையில் அல்லவா உங்களுடைய கருத்து இருக்கிறது?
நான் அப்படி சொல்லவில்லை. இது எவ்வாறு வந்தது என்பதுதான் என்னுடைய கேள்வி. பாதுகாப்பு மிக பலமாக இருக்கிற அடிப்படையில் விடுதலை புலிகள் மீண்டெழுவார்கள் என்று சொல்வதெல்லாம் சுத்த அபத்தம். சாத்தியமற்றது. இன்றைய நிலையில் சாத்தியமற்றது. 12,000 பேரை புனர்வாழ்வழுத்து வெளியிட விட்டுவிட்டு அவர்கள் தெருவில் நிற்கிறார்கள், வாழ முடியாது நிற்கிறார்கள், குடும்பத்தை பாதுகாக்க முடியாமல் இருக்கிறார்கள், பஞ்சம் பதியிலே இருக்கிறார்கள். இவர்கள் இன்னொரு திட்டமிடுகிறார்கள், 4,500 பேர் வெளியிட இருக்கிறார்கள். இவர்கள் எந்த கணக்கிலே சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. யாரோ சிலரை பிடித்து அடைத்து அவர்களையும் துன்புறுத்துவதற்கான திட்டமாகவும் இந்த செயல்பாடு அமையலாம் என்று
ஆவணங்கள் கசிந்தது தொடர்பில் எழுந்த சர்ச்சையை அடுத்து ஐஸ்லாந்து பிரதமர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கடந்த 2013 ஆண்டு கொழும்பின் புறநகர் பகுதியான ரத்து பஸ்வலையில் சுத்தமான குடிநீர் கோரி போராடிய மக்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீடை வழங்க ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் தலைநகர் கொழும்பின் புறநகர் பகுதியான வெளிவேறிய ரத்து பஸ்வலையில் 2013 ஆண்டு பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொண்ட தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனுமதி வழங்கியுள்ளார். 2013 ஆண்டு மே மாதம் தங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளிவேறிய ரத்து பஸ்வலை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மஹிந்த ராஜபக்ச அப்போது ஆட்சியில் இருந்த நிலையில் போராட்டம் நடத்திய மக்களை கலைப்பதற்காக பாதுகாப்பு பிரிவினர் துப்பாக்கிச்சூடு மற்றும் தடியடி நடத்தினர். பாதுகாப்பு பிரிவினரின் இந்த நடவடிக்கையினால் பொதுமக்கள் மூவர் கொல்லப்பட்ட நிலையில் பலர் காயமடைந்தனர். மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் காட்சியும் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்த நிலையில் இந்த சம்பவம் முந்தைய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் மீது கடும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருந்தது. இதன் பின்னணியில் ரத்து பஸ்வலவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கவனத்திற்கு அதிகாரிகள் கொண்டு வந்தனர். இது தொடர்பில் கவனம் செலுத்திய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க 4.68 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் வரும் 8 தேதி இழப்பீடு வழங்குவதற்கான வைபவம் நடைபெறவிருக்கிறது.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். பார்வை இல்லாதவர்கள் படங்களை பார்க்க முடியுமா? முடியும் என்பதற்கான முன்னெடுப்பை ஃபேஸ்புக் செய்துள்ளது. பிபிசியின் அறிவியல் பக்கத்தில் வந்துள்ள கட்டுரையின் தமிழ் வடிவத்துடன் பிரதீபன் புனிதசீலன்.
எழுத்து வடிவத்தை மையப்படுத்தியதாக இருந்த இணைய பக்கங்கள் இப்போது அதிகளவில் படங்களை மையப்படுத்தியே வருகின்றன. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் நாளாந்தம் அண்ணளவாக 1.8 பில்லியன் படங்கள் பதிவேற்றப்படுகின்றன. ஃபேஸ்புக்கில் பதிவேற்றப்படும் படங்களில் என்ன விடயங்கள் உள்ளன என்பதை கட்புலன் இல்லாதவர்களுக்கு எடுத்துக் கூறி விளங்கப்படுத்தும் முறைமையொன்றை ஃபேஸ்புக் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. எழுத்து வடிவிலான தரவுகளை ஒலி வடிவில் வெளியிடும் ஸ்கிரீன் ரீடர்ஸ் என்று அழைக்கப்படும் அதிநவீன மென்பொருள் ஒன்றை கண் பார்வையில்லாதோர் பாவித்து வந்தனர். எவ்வாறாயினும் அந்த மென்பொருளால் படங்களை வாசிக்க முடியாது என்ற குறைபாடு இருந்து வந்தது. அந்த குறைபாட்டினையும் நீக்கி கண் பார்வையற்றோருக்கு உச்ச பயனை வழங்குகிறது ஃபேஸ்புக். படத்தில் உள்ளவற்றை கேட்டு படத்தை கற்பனையில் பார்க்கக்கூடியதாக உள்ளது என்றார் இதன் மூலம் பயனடைந்த கட்புலனற்ற பெண்ணொருவர். ஃபேஸ்புக்கில் பதிவேற்றப்படும் படங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை அறிவின் உதவியுடன் பயனாளிக்கு ஒலி வடிவில் விளங்கப்படுத்தப்படுகிறது. இந்த புதிய கண்டுபிடிப்பை ஃபேஸ்புக்கின் பொறியியலாளர் மேட் கிங் உருவாக்கியுள்ளார். மேட் கிங் கட்புலனற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
தகவலை வழங்கியவர் பிபிசியின் பிரதீபன் புனிதசீலன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.